ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரும் கணக்கெடுப்பு நிகழ்வான சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளைய தினம் அதாவது ஆகஸ்ட் 9 தேதி நடைபெறவுள்ளது. இம்முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆஸ்திரேலியா முழுவதும் வாழும் 200 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 24 மில்லியன் பேர் கணக்கிடப்படுவார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக ஆஸ்திரேலியா புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் முக்கிய திட்டமிடல்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே அடிப்படையாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எந்த விசாவில் இருந்தாலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக வழங்கப்படும் படிவத்தில் உள்ள மதம் சம்பந்தப்பட்ட கேள்வி தவிர ஏனைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும். 2006 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையிலும் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்ததை அடுத்து இவ்வருடம் சுமார் 16 மில்லியன் பேர் இணைய வழியாக இந்நிகழ்வில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை நாட்டில் உள்ள 65% வீடுகளை உள்ளடக்குகின்றது. இதேவேளை நாளை நடைபெறவுள்ள சென்சஸ் தொடர்பில் நமது இளம் தலைமுறையினர் என்ன நினைக்கிறார்கள், சென்சஸ் தொடர்பில் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக சிட்னியைச் சேர்ந்த ரதீபன் மற்றும் மெல்பர்னைச் சேர்ந்த மது ஆகிய மாணவர்களுடன் உரையாடினோம். முதலில் சென்சஸ் பற்றி என்ன தெரியும் என்ற கேள்விக்கு அவர்களது பதில் இப்படி அமைந்தது.
சென்சஸ் என்பது ஆஸ்திரேலியா புள்ளி விவர திணைக்களம் நடத்தும் குடிசன மதிப்பீடு. இது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒருக்காக நடைபெறும். கடைசியாக 2011 நடைபெற்றது. அதுக்காக இந்த வருடம் ஆகஸ்ட் 9 நடைபெறவிருக்கின்றது. இந்த சென்சஸில் பங்கு பெறுவது ஒவ்வொரு ஆஸ்திரேலிய மக்களின் கட்டாயமான ஒரு கடமையாக அமைகிறது.
சென்சஸ் வந்து ஒரு கணக்கெடுப்பு. அவங்க வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் அவங்களோட மதம் இல்லாட்டி அவங்க வயசு அந்த மாதிரி சனத்தொகையை கணக்கெடுக்கிறதுக்காகத்தான் சென்சஸ் செய்யறது. தெரியுமா?
அடுத்ததாக சென்சஸில் உள்ள கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பீர்கள் என கேட்டோம்.
சென்சஸ்ல வந்து 50 இருக்கு. அதுல முக்கியமானது வந்து 3. அது வந்து நான் எங்க பிறந்தேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என் பூர்வீகம் என்னன்னு கேட்பாங்க. மற்றது நான் வீட்டுல என்ன மொழி பேசுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு 3 நான் முக்கியமா பதிலளிப்பேன். நான் பிறந்தது வந்து இலங்கையில, அதை எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுல பேசுற மொழி வந்து தமிழ். என் பூர்வீகம் சொன்னா நான் ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்லுவேன்.
புலம்பெயர்ந்த மக்கள் என்று பார்க்கும் பொழுது 3 மிக அவசியமாக இருக்கின்றது. முதலாவதாக உங்களது கண்ட்ரி ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் பிறந்த நாட்டிற்கு பதிலளிப்பது மிக அவசியமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழிகளும் பேசுகின்றீர்களா என்று கேள்விக்கும் தமிழ் என்று கூறுவது மிக மிக அவசியம். அத்தோடு உங்களது பூர்வீகம், அதாவது ஆன்செஸ்ட்ரிக்கு தமிழ் என்று கூறுவதும் மிக அவசியமாக அமைகிறது.
இதேவேளை தம்மை போன்ற மாணவர்கள் சென்சஸ் படிவங்களை நிரப்பும் போது இடம்பெறக்கூடிய தவறுகள் பற்றியும் ரதீபன் மற்றும் மது சுட்டிக்காட்டினார்கள்.
வீட்டிலே தமிழ் பேசுபவர்கள் செய்யும் தவறு என்னவென்றால், தாம் தமிழ் பேசுகின்றார்கள் என்று அந்த மதிப்பீடில் கூறுவதில்லை. இந்த ஆங்கிலம் தவிர வேற எந்த மொழிகள் பேசுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு நாம் தமிழ் பேசுவோம் என்று கூறுவது மிக அவசியம். தமிழ் இளையோர்கள் விடும் தவறு என்னவென்றால், தாம் வீட்டில் பேசும் மொழி தமிழ் என்று கூறாததால் அவர்களின் குடும்பம் இந்த சென்சஸை செய்யும் பொழுது தாம் தமிழ் பேசுகின்றோம் என்று கூறுவது மிக மிக அவசியம். உதாரணமாக, மொத்த தமிழ் மக்கள் 50,150 பேர் என்று 2011 குடிசன மதிப்பீட்டில் கூறுகின்றது. ஆனால் இது பார்க்க இன்னும் கூடுதலான மக்கள் இருக்கின்றார்கள் என்பது நான் நம்புகின்றேன். இந்த மக்களும் தாம் தமிழ் பேசுகின்றோம் என்று கூறுவதற்காக இளையோர்களும் ஒரு தூண்டுதலை கொடுக்க வேண்டும் என்பது எனது விருப்பம்.
அவர் வந்து சில நேரம் நாங்கள் வீட்டில் கற்றுக்கிற மொழின்னு வரும்போது அவங்க ஆங்கில மொழியை சில நேரம் எழுதலாம். ஏன்னு சொன்னால் அவங்க உண்மையாகவே வீட்டில் ஆங்கிலம் தான் பேசுகிறதா இருக்கலாம். ஆனாலுமே அவங்களோட அப்பா அம்மா வந்து அவங்களோட தமிழில் தான் கதைப்பாங்க. அதனால அவங்க தமிழ்னு தான் உண்மையாக போடணும். ஆனால் அவங்க அப்படி போடுறது இல்லை. அதான்
தமிழர்கள் என்பதை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏன் அடையாளப்படுத்த வேண்டும் என்ற கேள்விக்கு அவர்கள் இப்படி பதிலளித்தார்கள்.
ஆஸ்திரேலிய அரசாங்கம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த பல்கலாசார மக்களுக்கு எந்த உதவிகள் மற்றும் சேவைகள் செலுத்த வேண்டும் போன்ற தகவல்களை ஆராய்வதற்காக இந்த மதிப்பீட்டின் தகவல்களை பார்க்கின்றார்கள். ஒரு உதாரணமாக இந்த சிட்னி அறிவகம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் முதியோர்களுக்கும் மற்ற தமிழர்களுக்கும் இளையோர்களுக்கும் உதவி செலுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, எனது உயர்தர பரீட்சைக்கும் அவர்களின் நூலகங்கள் எனது உசாத்தனைகளாக பாவிப்பது ஒரு நன்மையாக அமைந்தது. இதே போன்ற சிட்னி அறிவகம் போன்ற தமிழ் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் உதவி இந்த நாம் கொடுக்கும் தகவல்களின் மீதுதான் இருக்கின்றது என்று நான் கூறுவேன்.
ஒரு தமிழ் சமுதாயத்தினர் கணக்கு இருக்கணும் என்று சொல்லி அப்படித்தான் அப்பதான் அரசாங்கத்துக்கு விளங்கும். அப்பதான் எங்கட சமுதாயத்துக்கு நன்மை வர மாதிரியான முடிவுகள் அவங்க எடுப்பாங்க. அதனாலதான் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணமா, இப்ப உயர்தர கல்விக்கு தமிழ் படிக்கிறதுக்கெல்லாம் அதிக வசதிகள் அப்பதான் கிடைக்கும். ஏன்னா கணக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. தமிழ் கதைக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த விக்டோரியால ஆஸ்திரேலியாலன்னு சொல்லி.
இறுதியாக பிரதீபனும் மதுவும் தம்மை போன்ற மாணவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர்.
நமது நாட்டின் எதிர்காலம் நமது இளையோர்களின் கையில் தான் இருக்கின்றது. இப்பொழுது நமது மாணவராக எங்களது குடும்பங்களில் நாம் தமிழ் பேசுகின்றோம் என்று கூறுவதுடன் நாமும் பெற்றோர்கள் ஆக வரும் பொழுதும் நாமும் தமிழ் பேசுகின்றோம் என்று கூறுவது மிக அவசியம். இதனால் எங்களுக்கு பிறகு வரும் இளையோர்களுக்கும் இது ஒரு நன்மையாக இருக்கும் என்று நான் கூறுகின்றேன்.
நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன், தமிழ் வந்து ஒரு மொழி மட்டும் இல்ல, அதுதான் எங்கட கலாச்சாரத்தோட இருக்கிற எங்கட ஒரு இணைப்பு. அதை நாங்க துண்டிச்சிட்டோம் என்று சொன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கும் எங்கட கலாச்சாரத்துக்கும் எங்க பூர்வீகத்தும் உள்ள தொடர்பு அப்படியே விட்டு போயிடும். அது வந்து ரொம்ப கவலைகரமான ஒரு விஷயம். அது வந்து நடக்க கூடாது. அதனால நீங்க வீட்டுல தமிழ் கதைக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா தமிழை உங்களோட மொழியா போடணும். ஏன்னா நாங்க எப்பவும் தமிழர் தான். நீங்க வந்து தமிழ் வந்து வீட்டு உங்களுக்கு தமிழ் ரொம்ப கதைக்க வராட்டியுமே பரவாயில்ல, உங்களோட அப்பா அம்மா கதைக்கிறது உங்களுக்கு விளங்குது. அதனால நீங்களும் தமிழர் தான். அதனால கண்டிப்பா சென்சஸ் செய்யும் போது நீங்க தமிழர்னு தான் போடணும். உங்களோட பெற்றோர் தான் இந்த சென்சஸ் இதை நிரப்புவாங்க அநேகமா. அப்படி செய்யும் போது நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு உதவும் போது கண்டிப்பா நீங்க தமிழ்ன்னு தான் போடணும், ஆங்கிலம்னு போட வேண்டாம். அதுதான் சொல்ல விரும்புறேங்க.
நாளை நடைபெற உள்ள சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கெடுப்பதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று இணையம் வழி பங்கெடுப்பது, அடுத்தது தபால் மூலம் படிவம் ஒன்றை பெற்று அதை நிரப்பி திரும்ப அனுப்பி வைப்பது. இணைய வழி நிரப்புவதற்கு தேவையான 12 இலக்க கோட் ஒன்று உங்களது வீட்டுக்கு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். census.abs.gov.au என்ற முகவரிக்கு சென்று உங்களது கோட் நம்பரை பயன்படுத்தி இந்த படிவத்தை நிரப்ப வேண்டும். இணையம் வழி நிரப்ப முடியாதவர்கள் 1300-820-275 என்ற இலக்கத்தை அழைத்து தபால் மூலம் படிவம் ஒன்றை அனுப்பி வைக்குமாறு கேட்கலாம். அதேபோல் மொழிபெயர்ப்பு வசதி தேவைப்படுபவர்கள் 1314-50 என்ற இலக்கத்தை அழைத்து உதவி பெறலாம். மாற்றுத்திறனாளிகள், ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ்பவர்கள் மற்றும் வீடற்றவர்கள் தங்களுக்கான மேலதிக உதவிகள் தேவையென்றால் ஆஸ்திரேலிய புள்ளி விபரவியல் திணைக்களத்திடம் கேட்கலாம். நாளை August 9 அன்று நீங்கள் நாட்டில் இருந்தும் இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்றால் நாளொன்றுக்கு $180 என்ற அடிப்படையில் சென்சஸ் படிவத்தை நிரப்பி அனுப்பும் வரை மிகப்பெரும் தொகை தண்டப்பணமாக செலுத்த நேரிடும். August 9 பின்னர் இக்கணக்கெடுப்பில் பங்கேற்காதவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் விஜயம் செய்வார்கள். ஆஸ்திரேலிய புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் அடையாள அட்டையை அணிந்திருக்கும் இவர்கள் தம்முடன் ஒரு மஞ்சள் நிற பையையும் வைத்திருப்பார்கள். இவற்றை வைத்து அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள்தான் என்பதை நன்கு உறுதிப்படுத்திய பின்னர் உங்கள் வீட்டு கதவுகளை திறக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. இதேவேளை நாளை நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.census.abs.gov.au என்ற முகவரிக்கு செல்லுங்கள். அல்லது SBS தமிழ் ஒலிபரப்பின் ஃபேஸ்புக் மற்றும் இணையதளத்திலும் சென்சஸ் குறித்த மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.